மாவீரன் பண்டாரவன்னியனை. பன்னியை இறுதியாக ஆண்ட மாவீரன் பண்டாரவன்னியனின் 216வது நினைவு நாள் என்று தாய்மண் மீது அடங்காப்பற்றுக் கொண்டிருந்து வரை போராடிய மன்னன் பண்டாரவன்னியன் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தின் பிற்பகுதியிலே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் முற்பகுதியிலும் வன்னிராட்சியத்தை ஆண்ட மன்னன் குலசேகரம் வைரமுத்து பண்டாரவன்னியன் வெள்ளையர்களுக்கு அடிபணியாது வன்னிராட்சியத்தை ஆண்டு வந்தான். முல்லைத்தீவு கோட்டையை வெள்ளையர்களிடமிருந்து மீட்டு பீரங்கிகளை கைப்பற்றிய முதல் மன்னன். கற்பூர புல்வெளியில் ஒரே வாழ்வீச்சில் 60 பேரை கொன்ற வரலாற்று நாயகன் தான் பண்டாரவன்னியன். வன்னிராட்சியத்தில் தோற்கடிக்கப்படாத மன்னனாக திகழ்ந்த பண்டாரவன்னியன் காக்கவன்னியனின் காட்டிக் கொடுப்பால் ஆங்கிலேய தளபதி கேப்டன் ரிபேக்கால் தோற்கடிக்கப்பட்டதன் நினைவு நாள் என்று வன்னியில் ஒட்டிசுட்டானில் உள்ள கச்சிலமடு என்ற இடத்திலே வைத்து பண்டாரவன்னியன் வெள்ளையர்களால் தோற்கடிக்கப்பட்டார். இதன் நினைவாக கச்சிலமடு பகுதியிலே பண்டாரவன்னியனுக்கு நினைவு சிலை அமைக்கப்பட்டது. பின்னர் அது சிங்களப்படையால் அழிக்கப்பட்டது. வெள்ளையர்களை எதிர்த்து பாயும்புலி பண்டாரவன்னியன் வீரப்போர் புரிந்தார். ஸ்ரீலங்காவிலே வெள்ளையர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்த உயிர் தியாகம் செய்தவன் பண்டாரவன்னியன். தமிழ்நாட்டில் வெள்ளையர்களை எதிர்த்து இறுதி மூச்சுள்ளவரை போராடியவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவனைப் போல். வெள்ளையரை எதிர்த்து ஸ்ரீலங்காவில் பாயும்புலி பண்டாரவன்னியன் போராடினான். குலசேகரம் வைரமுத்து பண்டாரவன்னியின் நினைவுகள் தாயகத்தில் நினைவு கொள்ளப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை ஒட்டிய வன்னி பிரதேசத்தை பண்டாரவன்னியின் ஆண்டு வந்தார். வடக்கே யாழ்ப்பாணம் பறவை கடலையும் தெற்கே அருவி ஆற்றையும் மேற்கே வன்னார் மாவட்டத்தையும் கிழக்கே திருவோணமலையையும் எல்லையாக கொண்டது வன்னிராஜ்யம். பண்டாரவன்னியனும் கண்டி தமிழ் மன்னன் விக்ரமராஜசிங்கனும் நெருங்கிய நண்பர்கள். டச்சுக்காரர்களை விரட்டிவிட்டு சுலங்காவிலே பல இடங்களை கைப்பற்றிக் கொண்ட வெள்ளையர்கள் பண்டாரவன்னியிடம் கப்பம் கேட்டார்கள். தமிழ்நாட்டில் வெள்ளையருக்கு வரி கொடுக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் மறுத்தது போல் பண்டாரவன்னியனும் கப்பம் கட்ட மறுத்தான். கப்பம் கட்டு வந்த வெள்ளையனை விரட்டியடித்தான். வெள்ளையர்கள் விட்டுவிடவில்லை. 1797 ஆண்டு ஜனவரி 1 தேதி எல்லிஸ் டோய்லி என்ற தளபதியை பண்டாரவன்னியனிடம் அனுப்பி கிஸ்தியை வசூலித்து வருமாறு கூறினார்கள். வெள்ளையர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்களை அனுப்பி கப்பம் கட்டதால் பண்டாரவன்னியன் வெகுண்டான். எல்லிஸ் டோய்லி என்ற அந்த வெள்ளைக்கார தளபதியை வாளால் வெட்டிவிடுத்தினான். இது பற்றிய தகவல் கிடைத்ததும் வெள்ளையர்கள் கடும் கோபம் கொண்டார்கள். படைகளை திரட்டி கொண்டு பண்டாரவன்னியின் மீது போர் தொடுத்தார்கள். கற்பூர புல்வெளி என்ற இடத்திலே இருதரப்பு படைகளும் மோதின. பண்டாரவன்னியின் ஆபாசத்தோடு வீரப்போர் புரிந்து பல வெள்ளையர்களை வீழ்த்தினார். தமிழ் படைகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் வெள்ளையர் படை புறமுதுகிட்டு ஓடியது. ஆங்கிலேயர்கள் எப்படியாவது பண்டாரவன்னியனை தோற்கடித்து விட வேண்டும் என்று பெரும் படை திரட்டினார்கள். இதை தெரிந்து கொண்ட பண்டாரவன்னியின் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட முல்லைத்தீவு கோட்டையை 1803 தாக்கினார். கேப்டன் ரிபர்க் தலைமையில் இருந்த வெள்ளையர் படைகளுக்கும் பண்டாரவன்னியின் படைகளுக்கும் கடும் போர் நடந்தது. பண்டாரவன்னியின் வெற்றி பெற்றான். வெள்ளையர்கள் படை பின்வாங்கி ஓடியது. வெள்ளையர் பண்டாரவன்னியனை எதிர்க்க புதிய வியூகம் வகுத்தார்கள். யாழ்ப்பாணம் மன்னார் திருவோணமலை என்று 3 இடங்களில் இருந்து வெள்ளையர்கள் ஒரே நேரத்தில் படையெடுத்து சென்று பண்டாரவன்னியனை தாக்கினார். வெள்ளையர்களின் படைகளோடு ஒப்பிடும் போது பண்டாரவன்னியின் படை மிகச்சிறியது. இருப்பினும் மஞ்சாமல் வீரப்போர் புரிந்தான் அந்த வீரன். போரில் பண்டாரவன்னியின் படு காயமடைந்தார். அவனுடைய வீரர்கள் பனங்காமம் என்ற இடத்துக்கு பண்டாரவன்னியனை தூக்கிச் சென்றார்கள். சிகிச்சை அளித்து குணப்படுத்த உழவோ முயன்றும் பலனில்லை. 1803 அக்டோபர் 31 தேதி பண்டாரவன்னியன் உயிர் பிரிந்தது. பண்டாரவன்னியன் மாண்டிடத்தில் ஒரு நடுகல் உள்ளது. அதில் இந்த இடத்தில் பண்டாரவன்னியனை கேப்டன் வான் டெரிபர்க் தோற்கடித்தார் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளையர்கள் எழுதிய வரலாற்றில் பண்டாரவன்னியனை ஒரு கொள்ளைக்காரன் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பெண்ணியை இறுதியாக ஆண்ட மன்னன் பண்டாரவன்னியனின் நினைவுகளை மீட்டி பார்த்தோம். வணங்குகிறோம்.